I want you to turn again to Matthew's Gospel and chapter 24.
Matthew Suvisesham 24th adhigaram.
We have been looking at this verse 45.
45th vasanathai nam dhyanithukondirukkom.
I've been thinking of being ready for the coming of Jesus Christ back to this earth.
Andavaragi Yesu Kristu meendum indha bhoomiki thirumbi varuvadhai nam edhirpaarthukondirukkom.
How shall we be ready?
Eppadi nam aayathamaga mudiyum?
Through faithfulness and wisdom.
Unmaiyai irpadin moolamagavum vivegamai irpadin moolamagavum naam aayathamaga mudiyum.
God wants to put all of us, give all of us some responsibility in his church.
Devan thammudaiya sabaiyil ellarkume oru poruppai kodukka virumbugirar.
When it says in verse 45, his master will put him in charge of his household.
Thammudaiya avargalai visarikkumudiyai yajaman vaitha endru naam vasikkirom.
There are children in his household.
அவருடைய வீட்டிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
Young people.
வாலிபர்கள் இருக்கிறார்கள்.
Older people.
முதியவர்கள் இருக்கிறார்கள்.
And two elders cannot take care of all the people.
கொஞ்சம் இருக்கக்கூடிய மூப்பர்களால் எல்லாரையும் பொறுப்பெடுக்க முடியாது.
So there are different brothers and sisters all need to take some responsibility.
ஆகவே வித்தியாசமான சகோதர சகோதரிகள் வித்தியாசமான பொறுப்புகளை ஏற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
Even if you don't have a title saying I am elder or Sunday school teacher.
சண்டே ஸ்கூல் ஆசிரியர் அல்லது மூப்பர் என்றதான பட்டம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் சரி, ஸ்தானம் இல்லாவிட்டாலும் சரி.
You know how in a family even the older children will help with the younger children.
ஒரு குடும்பத்திலே பெரிய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா?
Not only the father and mother who does everything.
எல்லாவற்றையுமே செய்வது தகப்பனும் தாயும் மட்டுமல்ல.
So many young girls will help their mother with the cooking.
அநேக வாலிப பெண்கள் தன்னுடைய அம்மாவுக்கு சமையலுக்கு உதவி செய்கிறார்கள்.
And then they improve and they are given some responsibility in the kitchen also.
அதிலே அவர்கள் பயிற்சி பெறும் பொழுது சமையல் அறையிலே அவர்களுக்கும் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது.
The young boys will go to the market and buy something.
வாலிப தம்பிமார்கள் கடைக்கு போய் சந்தைக்கு போய் பொருட்களை வாங்குகிறார்கள்.
In your home you are given responsibility very quickly.
உங்களுடைய குடும்பத்திலே அதிசீக்கிரமாக உங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது.
Even small children, I see my 6-year-old grandchild taking responsibility for his younger brother and sister.
என்னுடைய குடும்பத்திலே 6 வயது உள்ள பேர குழந்தை அவனுடைய சிறிய வயதிலே சிறியவர்களுக்கு பொறுப்பெடுக்கிறாள்.
So all of us must recognize God is giving me some responsibility in the church.
ஆகவே தேவனுடைய சபையிலே தேவன் எனக்கு ஏதோ ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் என்பதை எல்லாரும் உணர்ந்திருக்க வேண்டும்.
That 6-year-old child is not a father but he is helping in some way with the smaller children.
6 வயது குழந்தை தகப்பன் அல்ல, ஆனாலும் தனக்கு இளைய வயதிலே உள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது.
He doesn't have any title.
எந்த ஒரு பட்டமும் இல்லை.
But he helps.
ஆனால் உதவி செய்கிறது.
So you may not have a title.
ஆக உங்களுக்கு ஒரு பட்டம் தேவையில்லை.
You must say God has put me in the church to be a help.
நான் ஒரு உதவி செய்ய முடியாக தேவனை சபையில வைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
I was talking yesterday about the gifts of the Holy Spirit.
நேற்று தினத்திலே பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தேன்.
You know, God doesn't give everybody tongues, he doesn't give everybody prophecy and he doesn't give everybody healing.
எல்லாருக்கும் அன்னிய பாஷை வரத்தியம், எல்லாருக்கும் தீர்க்கதரிசன வரத்தியம், எல்லாருக்கும் குணமாக்கும் வரத்தியம் கொடுப்பதில்லை.
But why should we only we seek for these big gifts?
ஏன் இந்த பெரிய வரங்களை மட்டுமே நாம் தேட வேண்டும்?
Let me show you a list of gifts in 1 Corinthians 12:28.
1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 28 வசனத்திலே வரங்களின் பட்டியலை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்.
This is a big list.
அங்கே ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
First, apostles.
முதலாவது அப்போஸ்தலர்கள்.
Those are people who plant churches and appoint elders.
அவர்கள் தான் சபையை ஸ்தாபிக்கிறவர்கள், மூப்பர்களை நியமிக்கிறவர்கள். 1 கொரிந்தியர் 12:28.
Teach doctrine.
அவர்கள் உபதேசங்களை போதிக்கிறவர்கள்.
Second, prophets.
இரண்டாவது தீர்க்கதரிசிகள்.
Those are people who have the ability to speak the word of God in a sharp way that goes to people's hearts.
ஜனங்களுடைய உள்ளத்திற்கு செல்லும் வகையிலே மிகவும் கூரிய விதத்திலே தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள்.
Then third, teachers.
மூன்றாவது போதகர்கள்.
Those who can explain the word of God.
தேவனுடைய வார்த்தையை விவரித்து சொல்கிறவர்கள்.
Then miracles, number 4.
நான்காவது அற்புதங்கள்.
And in number 4 it's not one, all the rest is number 4.
நான்காவதுலே அற்புதங்கள் மட்டுமல்ல, மீதி உள்ள எல்லாமே நான்காவது.
So read that. First apostles, second prophets, third teachers.
இங்கே இந்த வசனத்தை வாசிங்கள். முதலாவது அப்போஸ்தலர், இரண்டாவது தீர்க்கதரிசிகள், மூன்றாவது போதகர்கள்.
Then miracles, then healings, helps, administration, various kinds of tongues.
பின்பு அற்புதங்கள், பின்பு குணமாக்கும் மரங்கள், ஊழியங்கள், ஆளுகைகள், பலவித பாஷைகள் என்று பார்க்கிறோம்.
So maybe you can say miracles is number 4 and the rest is number 5.
அற்புதங்கள் நான்கு என்றும் மீதி உள்ளவைகள் ஐந்து என்றும் நாம் சொல்லலாம்.
Because this is then miracles.
பின்பு அற்புதங்கள்
நம்பர் 4.
நான்காவது.
Then all the others.
பின்பு மற்ற எல்லா காரியங்களும்.
And see the things mentioned all together.
அங்கே பாருங்கள், எல்லாம் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ஹீலிங்,
குணமாக்கும் வரம்,
ஹெல்ப்ஸ்,
ஊழியங்கள், உதவி செய்தல்,
அட்மினிஸ்ட்ரேஷன்,
ஆளுகை,
டங்ஸ்,
அந்நிய பாஷை.
Now out of those 4,
இந்த நான்கு வரங்களிலே
people seek for healing and tongues.
குணமாக்கும் வரத்தையும் பாஷைகள் வரத்தையும் தேடுகிறார்கள்.
But here it says about helps.
இங்கே ஊழியங்கள் என்று வாசிக்கிறோம், அல்லது உதவிகள்.
That means those who can help in small small things in the church.
சிறு சிறு காரியங்களிலே சபையிலே உதவி செய்கிறவர்கள்.
Why not seek for a gift like that?
ஏன் இந்த வரத்தை நீங்கள் தேடக்கூடாது?
Everybody one can be of can seek that gift.
எல்லாருமே இந்த வரத்தை தேடலாமே.
So when we think of faithfulness,
ஆகவே உண்மை நான் இருப்பது என்பதை குறித்து என்ன பொழுது,
say Lord,
ஆண்டவரே,
let me seek for the gift you want me to fulfill in the church.
சபையிலே நான் இந்த வரத்தை நிறைவேற்ற வேண்டும், அதை நான் தேடட்டும்.
Then I was talking also yesterday evening about this flask being full of oil.
நேற்று மாலையிலே பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பி இருப்பதை குறித்து நான் உங்களிடத்தில் பேசினேன்.
And I was saying that that is being filled with the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை.
Now how do I know that I am filled with the Holy Spirit?
நான் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிறேனா இல்லை என்று எப்படி தெரியும்?
I want to, those who want to study the Bible, I want to tell you there's a very simple principle of Bible study.
வேதத்தை படிக்கிறவர்களுக்கு வேதத்தை படிப்பதற்கு உரிய எளிய ஒரு தாற்பரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
In the New Testament there are many historical sections.
புதிய ஏற்பாட்டிலே சரித்திர பகுதிகள் உண்டு.
Acts of the Apostles is full of history.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்பது சரித்திரத்தால் நிறைந்திருக்கிறது.
Gospels also, there's a lot of history of what Jesus did.
இயேசு என்ன செய்தார் என்கிற சரித்திரத்தை விளக்கக்கூடியவைகளும் சுவிசேஷங்களிலே நிறைந்து காணப்படுகிறது.
You must never try to get a doctrine from some history section of the New Testament.
ஆகவே புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற சரித்திர பகுதிகளிலிருந்து ஒரு உபதேசத்தை நாம் எடுக்க கூடாது.
That can be very dangerous.
அது மிகவும் ஆபத்தாய் முடியும்.
For example, we read in the history section, Jesus healed everybody.
Yes, ellarum gunamaakinar endru solli sarithra puthathile vaasikkirom.
Some people take that doctrine and say, no believer must be sick, everybody must be healed.
Adhai silar upadesamaga eduthukondu appadiyanal ella viswasigalum sugamaga irukkavendum, endha oru viswasigalum sugavinama irukkakoodadhu endru solugiraar.
But there is no church in the world where everybody is healed.
Ellarume aarokyama irukkakoodiya endha oru sabai indha ulagathile illai.
Healed of every sickness.
Ella vyadhilirundum gunamaakkapadudal.
So if you take a doctrine from historical section, Jesus healed everybody, and make that a doctrine, you'll get a wrong doctrine.
அவே சரித்திர பகுதியிலிருந்து உதாரணமாக இயேசு எல்லாரையும் குணமாக்கினார் என்பதிலிருந்து ஒரு உபதேசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை தவறான உபதேசமாய் மாறிவிடும்.
Those, why did Jesus heal everybody?
ஏன் இயேசு எல்லாரையும் சுகமாக்கினார்?
We read in Acts chapter 2 and verse 22.
அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கிறோம்.
Acts 2:22.
அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 22 வசனம்.
That these were God's attesting his ministry with those miracles and signs.
இந்த பலத்த செய்கைகளினாலும் அற்புதங்களின் அடையாளங்களினாலும் அவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார் தேவன்.
That means God was trying to prove to people, this is my son.
இதுதான் என்னுடைய குமாரன், இவர்தான் என்னுடைய குமாரன் என்பதை தேவன் நிரூபிக்க முடியாமல் முயற்சிக்கிறார்.
But in God's wisdom he has not decided to heal everybody.
ஆனால் தேவனுடைய ஞானத்திலே எல்லாரையும் குணமாக்க முடியாய் அவர் தீர்மானிக்கவில்லை.
This is important subject because many of us think we don't have the gift of healing. Why don't we have the gift of healing?
நமக்கு குணமாக்கும் வரம் இல்லை, ஏன் நமக்கு அந்த வரம் இல்லை என்று அநேகர் எண்ணுகிறபடினால இது முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது.
I'll tell you honestly, I prayed in my earlier days for many times for the gift of healing.
நான் நேர்மையா உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய ஆரம்ப காலத்திலே ஆண்டவரே எனக்கு குணமாக்கும் வரத்தை தாரும் தாரும் என்று அதிகமாக நான் ஜெபித்திருக்கிறேன்.
And I told the Lord, I will never take one paisa from anybody for healing the sick.
ஆண்டவரே அப்படியே வியாதியஸ்தர்கள் சுகமானால் அவர்களிடம் ஒரு பைசா கூட நான் வசூலிக்க மாட்டேன் என்று ஆண்டவரே சொன்னேன்.
I will not even bring those healing people in front of the mic to make them testify.
அப்படி குணமாக்கப்படுகிறவர்களை மேடைக்கு அழைத்து இந்த மைக்கிலே சாட்சி சொல்ல முடியாய் கூட நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே.
I will quietly heal them and tell them to tell nobody, just like Jesus.
அவர்களை அமைதியாக அவர்களை சுகப்படுத்தி விட்டு இயேசுவை போலவே நீங்கள் யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி நான் அமைதியாக வந்து விடுவேன் என்று சொன்னேன்.
Give it to me, I will never seek my honor, I will only give you the glory.
ஆண்டவரே என்ன குணமாக்கும் வரத்தை தாரும், ஒரு காலம் என்னுடைய கனத்தை தேட மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய மகிமை மாத்திரம் நான் தேடுவேன் என்று சொன்னேன்.
But he never gave it to me.
ஆனால் அதை எனக்கு அவர் கொடுக்கவில்லை.
Sometimes as an elder brother, like all elder brothers can pray for the sick, I prayed for sick people, some people are healed.
மூப்பராய் இருக்கிறவர்கள் ஜெபிக்கிறது போலவே நானும் மூப்பராய் இருந்து ஜெபித்திருக்கிறேன், சிலர் சுகமடைந்திருக்கிறார்கள்.
But I prayed for others and they are not healed.
ஆனால் இன்னும் சிலருக்கு ஜெபித்திருக்கிறேன், அவர்களுக்கு சுகமாகவில்லை.
I don't have that gift.
எனக்கு அந்த வரம் இல்லை.
My gift is to teach God's word.
என்னுடைய வரம் தேவனுடைய வார்த்தையை போதிப்பது.
To plant churches.
சபைகளை நிறுவுவது.
So the Lord told me this.
அவர் தேவனிடத்தில் சொன்னார்,
If in Bangalore I give you a genuine gift of healing,
Bangalore le naan unakku unmiyana gunamaakum varathai koduthal,
and everybody you pray for is healed,
nee jebikkakoodiya ovvorum sugamaakapadugiraargal,
You will not have rest in your house for 24 hours a day.
உன்னுடைய வீட்டிலே 24 மணி நேரம் உனக்கு ஓய்வே இருக்காது என்று ஆண்டவர் சொன்னார்.
7 days a week.
வாரத்தில் 7 நாட்கள் உனக்கு ஓய்வு இருக்காது.
Always people will be knocking at your door.
எப்பொழுது பார்த்தாலும் ஜனங்கள் உன் வீட்டை வந்து ஜெபத்துக்காக தட்டிக் கொண்டே இருப்பார்கள்.
And your church there will not be place for all the thousands of people who come.
ஆயிரக்கணக்கான மக்கள் வருவதற்கு உன்னுடைய சபையில் இடமும் இல்லை.
And
அதோடு கூட
you will not have the time to make disciples.
சீஷர்களாய் மாற்றக்கூடிய நேரம் உனக்கு இருக்காது.
And Jesus told me, I did not come to the earth to heal the sick. I came to make disciples.
குண வியாதியஸ்ல குணமாக்க முடியாக பிரதானமாக இந்த உலகத்துக்கு வரவில்லை. நான் பிரதானமாய் வந்தது சீஷராய் மாற்ற முடியாக.
Jesus said, not come to me, I will heal you.
என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களை குணப்படுத்துவேன் என்று சொல்லவில்லை.
Jesus, come to me and deny yourself and die to yourself.
நீ என்னை பின்பற்றி வா, உன்னை நீரே வெறுத்து உனக்கென்று நீ உன் சுயத்துக்கென மரி.
Then I said, Lord, I will not ask you for that again.
அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே மீண்டும் நான் இந்த குணமாக்கும் வரத்தை நான் கேட்க மாட்டேன்.
I see that you came to earth not to heal the sick, not to make people rich, but to make disciples.
ஜனங்களை ஐசுரங்களாய் மாற்றவோ அல்லது குணமாக்கும் குணத்தை கொடுக்கவோ அவர் வரவில்லை, ஆனால் சீஷர்களை உருவாக்க முடியாக இயேசு வந்தார்.
You did not even come only to forgive sins.
பாவங்களை மன்னிப்பதற்காக மட்டும் அவர் வரவில்லை.
You came to make disciples.
அவர்களை சீஷராய் மாற்ற முடியாக வந்தார்.
You did not come to take people to heaven.
ஜனங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர் வரவில்லை.
You came to make disciples.
அவர்களை சீஷராய் மாற்ற வேண்டும் என்று வந்தார்.
So I said, Lord, I don't want to go around India looking for people who want to go to heaven.
எப்படியாவது இந்தியா தேசத்தில் முழுவதுமாக பரலோகத்துக்கு போக வேண்டிய மக்களை பார்த்து நான் போகவில்லை ஆண்டவரே.
I want to look for people who want to follow Jesus on earth before going to heaven.
பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக இந்த பூமியிலேயே இயேசு பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்று நான் தேடி போகிறேன்.
And if I find only 11 people like that, like you found only 11, I'm happy.
ஆண்டவரே, நீர் கண்டுபிடித்தது போல 11 பேரை மட்டுமே நான் கண்டுபிடித்த முடிந்தாலும் சரி, நான் சந்தோஷமா இருப்பேன்.
But praise the Lord, I found more than 11.
ஆனால் 11 பேரை காட்டிலும் அதிகமானவர்களை கண்டுபிடித்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
Who are not interested in going to heaven, but who are interested in following Jesus on earth before going to heaven.
பரலோகத்து போவதிலேயே விருப்பம் இல்லை, ஆனால் பரலோகத்து போவதற்கு முன்பதாக இயேசுவை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையில விருப்பம் உள்ளவர்கள்.
And as for myself, I know that if I have the healing gift, that will hinder this ministry.
என்னை பொறுத்தவரை எனக்கு குணமாக்கும் வரம் இருக்குமே, ஆனால் இந்த ஊழியத்திற்கு தடையாக தான் இருக்கும்.
Just like you, supposing you got two important things to do in a day, which will you do first?
உங்களைப் போலவே தான் உங்களுக்கு செய்ய வேண்டிய இரண்டு முக்கியமான வேலைகள் இருக்கிறது, எதை முதலாவது செய்வீர்கள்?
The one which is more important.
எது அதிகமான முக்கியமோ அதுதான் செய்வீர்கள்.
If that takes so much of your time,
அதுவே உங்களுக்கு எவ்வளவு நேரத்தை பிடிக்குமானால்,
you'll have to ignore the other thing.
நீங்கள் மற்ற காரியத்தை செய்யாமல் விட்டுவிட வேண்டும் தான்.
Supposing your child is sick.
உங்களுடைய குழந்தை வியாதிப்பட்டிருக்கிறது.
And his pant is torn.
Or pant kirindirukirathu.
Okay.
Sorry.
The pant has to be stitched and the child has to be taken to the hospital.
Kirinda pant theikkapada vendum. Aasupathrile irukka kulandai paarkapada vendum.
Where will you go first, to the tailor or to the hospital?
Modhalla neenga tailor ta povingala alladhu aasupathrikku seluvirgala?
I'm not saying you should not stitch your pant.
Pant neenga theikkakoodathu endru naan solave illai.
But your child is sick, that is more important.
Anal kulandai vyadhippattirukirathu adhudhan mukkiyam.
Sickness is only like a torn pant.
வியாதியும் கிழிந்த பேண்டை போல தான் இருக்கிறது.
Sin is like a serious sickness.
ஆனால் பாவம் என்பது ஒரு கொடிய வியாதியை போல இருக்கிறது.
So when a person has got sin and sickness,
ஆகவே ஒரு மனிதனுக்கு பாவம் இருக்கிறது, வியாதியும் இருக்கிறது.
It's like a child being sick and a pant being torn.
ஒரு குழந்தை வியாதிப்பட்டிருக்கிறதை போலவும் இருக்கிறது, ஒரு கிழிந்த பேண்டை போலவும் இருக்கிறது.
And I know which I will concentrate on.
எதிலே நான் கவனம் செலுத்துவேன் என்பதை அறிந்திருக்கிறேன்.
There are so many children sick with sin.
அநேக குழந்தைகள் வியாதி என்ற பாவம் என்ற வியாதிப்பட்டிருக்கிறார்கள்.
All the torn pants can wait.
கிழிந்திருக்கக்கூடிய பேண்ட்கள் எல்லாம் காத்திருக்கட்டும்.
Let me heal the sick children.
முதலாவது வியாதிப்பட்ட பிள்ளைகளை குணமாக்கட்டும்.
That is what you will also do in your house.
அதை தான் நீங்களும் உங்களுடைய குடும்பத்திலே செய்வீர்கள்.
That is exactly what I do.
இதை தான் நானும் அப்படியே செய்கிறேன்.
But many people haven't seen it like that.
ஆனால் அநேகர் இதை இப்படி பார்ப்பதில்லை.
They are so blind, they think the torn pant is more serious than a sick child.
கிழிந்த பேண்ட் தான் வியாதிப்பட்ட குழந்தையை காட்டிலும் முக்கியம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு கண்கள் பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள்.
I hope you understand this illustration.
நீங்கள் இந்த விளக்கத்தை புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
So that is why God does not give us so much gift of healing.
ஆகவே தான் தேவன் அதிகபட்சமாக குருமாக்கும் வரங்களை நமக்கு கொடுப்பதில்லை.
Little bit we see here and there.
இங்கேயும் அங்கேயுமாய் கொஞ்சம் நாம் பார்க்கிறோம்.
But he does give us the gift of making disciples.
ஆனால் சீஷர்களாய் மாற்ற முடியான அந்த வரத்தை அவர் கொடுத்திருக்கிறார்.
Who will be ready for the coming of the Lord.
தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக கூடியவர்கள்.
So as I said, don't look at the historical sections of the New Testament and get a doctrine out of it.
ஆகவே புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சரித்திர பாகங்களை பார்த்து அதிலிருந்து நீங்கள் உபதேசத்தை உண்டாக்க வேண்டாம்.
For example, it says in Acts 2:45.
உதாரணமாக அப்போஸ்தலர் 2:45 லே வாசிக்கிறோம்.
They sold all their property.
அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்றார்கள்.
And again in Acts 4:34.
மீண்டும் ஆய் அப்போஸ்தலர் 2:44.
4:34.
Everybody
who had a house sold it and gave it to the poor.
34 ஆம் வசனம், 4 ஆம் அதிகாரம், அவர்கள் வீடுகளை வைத்திருந்த எல்லாம் அதை விற்று தரித்திரருக்கு கொடுத்தார்கள்.
Did anybody preach that doctrine?
இந்த உபதேசத்தை யாராவது பிரசங்கிக்கிறார்களா?
They did it.
அவர்கள் செய்தார்கள் அப்படி.
Okay. If somebody wants to sell his house and give to the poor, that is his choice. God won't stop him.
யாராவது ஒருவர் தன்னுடைய வீட்டை விற்று தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அதை தேர்வு செய்திருக்கிறார். தேவன் அதை நிறுத்த மாட்டார்.
You can't take these verses in Acts of the Apostles and make it a doctrine.
ஆனால் அப்போஸ்தல நடபடியில் இருக்கக்கூடிய இந்த வசனங்களை எடுத்து நீங்கள் உபதேசமாய் மாற்ற கூடாது.
And so also in Acts 2:4,
அதேபோல அப்போஸ்தல 2:4,
it says they all spoke in tongues.
அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள்.
But some people have made that a doctrine.
ஆனா சிலர் இந்த வசனத்தை வைத்து உபதேசமாய் மாற்றி விட்டார்கள்.
But same chapter verse 45 it says everybody sold all that they had. That is not a doctrine.
ஆனால் அதே அதிகாரம் 45 வசனத்திலே எல்லாரும் தங்கள் ஆஸ்திகளை விற்றார்கள். ஆனால் அது உபதேசமாக்கப்படவில்லை.
So you see how people are not consistent, many preachers.
ஆகவே வேதத்தை போதிக்கிறவர் அநேகர் அதிலே அவர் ஒரு நிலையான நிலையை வைத்திருப்பதில்லை.
Remember this, don't get a doctrine from Acts of the Apostles.
ஆகவே அப்போஸ்தல நடபடியிலிருந்து ஒரு உபதேசத்தை உண்டாக்க வேண்டாம்.
Paul circumcised Timothy. That is in the Acts of the Apostles. Paul circumcised Timothy.
பவுல் தீமோத்தேயுக்கு உபதேசம் பண்ணினார். அதுவும் அப்போஸ்தல நடபடியில் இருக்கிறது.
Is that a doctrine?
அது உபதேசமா?
Paul fought with Barnabas. Is that a doctrine?
பவுல் பர்னபாவோடு கூட அவருக்கு பிறக்குகள் உண்டானது. அது ஒரு உபதேசமா?
Paul shaved his head in the temple. Is that a doctrine?
தேவாலயத்திலே பவுல் தன்னுடைய உபதேச தலைமுடியை சிரைத்துக் கொண்டார். அது உபதேசமா?
It is very dangerous to get a doctrine from Acts of the Apostles.
அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து ஒரு உபதேசத்தை உண்டாக்குவது என்பது மிகவும் ஆபத்தானது.
We must get a doctrine from the teachings of Jesus and the epistles.
இயேசுவின் போதனையிலிருந்தும் நிருபங்களிலிருந்தும் நாம் உபதேசத்தை உண்டாக்கலாம்.
That's a very simple principle that will save you from wrong doctrine.
தவறான உபதேசத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய எளிய ஒரு வழி.
And you'll be saved from many wrong teachings among the Pentecostals.
பெந்தெகோஸ்தேயர் மத்தியில் இருக்கக்கூடிய பல தவறான உபதேசங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ள
முடியும். I believe in speaking in tongues. I believe in healing.
அந்நிய பாஷை பேசுவதிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். குணமாக்கும் வரத்திலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன்.
But I don't believe any of these things are as important as being saved from sin.
ஆனால் இவைகளிலே ஒன்றுமே பாவத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய உபதேசத்துக்கு இணையாக வர முடியாது.
Jesus did not come to speak in teachers speaking in tongues or to heal the sick.
அந்நிய பாஷை பேச முடியாத கற்றுக் கொடுக்கவோ அல்லது குணமாக்கும் வரத்தை கொடுக்கவோ இயேசு வரவில்லை.
Jesus himself never spoke in tongues.
இயேசு ஒரு காலம் அந்நிய பாஷை பேசவில்லை.
But he was free from sin.
ஆனால் அவர் பாவத்திலிருந்து விடுதலையானவராய் இருந்தார்.
I want to follow Jesus.
இயேசுவை நான் பின்பற்ற விரும்புகிறேன்.
So we were seeing in Acts 25 about this flask full of oil.
ஆகவே நாம் மத்தேயுவிலே நாம் வாசித்தோம்.
Matthew 25.
மத்தேயு 25வது அதிகாரத்தில் வாசித்தோம் எண்ணெயினால் நிரம்பி இருக்கக்கூடிய பாத்திரம்.
How do I know that my heart is filled with the Holy Spirit?
என்னுடைய இதயமானது பரிசுத்த ஆவியினாலே நிரம்பியிருக்கிறது என்று எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்?
As I have studied the scriptures.
நான் வேதத்தை வாசித்திருக்கும்
to get the answer.
அதனுடைய பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது.
Not to get the answer from the Acts of the Apostles.
அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து நான் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது கேடவில்லை.
But to get it from the epistles.
ஆனால் நிருபங்களிலிருந்து நான் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது.
I find I'll show you two verses.
நான் இரண்டு வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
First of all.
முதலாவதாக
Romans 5 verse 5.
ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம்.
This is a mark of a spirit filled man.
ஆவியினால் நிறைந்த மனிதனுடைய அடையாளம் இது.
It says here in the last part, the love of God has been poured out in our hearts through the Holy Spirit given to us.
பரிசுத்த நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
That is how I know I am filled with the Holy Spirit.
இப்படி தான் நான் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பியிருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன்.
Anywhere I look in my heart,
என் உள்ளத்தில் எங்கு பார்த்தாலும் சரி,
it's love.
அன்பு.
There is no small corner of my heart which has got hatred.
இன்ன இதயத்தின் ஒரு மூலையிலே பகை என்றதன ஒரு காரியம் காணப்படவில்லை.
Some small corner with jealousy.
அல்லது இன்னொரு மூலையிலே பொறாமை.
Or some unforgiving spirit.
அல்லது இந்த மூலையிலே மன்னிக்க முடியாத ஆவி.
No.
இல்லை.
Then you are not filled with the Spirit.
அப்படியானால் நீங்கள் ஆவியில் நிரப்பப்படவில்லை.
The love of God is poured out in our hearts by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது.
Not 90% but 100%.
90% அல்ல 100%.
Every part of my heart is filled with love.
என்னுடைய இதயத்தின் ஒவ்வொரு பகுதியும் தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது.
Love for Jesus Christ.
இயேசு கிறிஸ்து.
Love for Jesus.
இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய அன்பு.
Full of love for Christ.
கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய அன்பு நிறைந்து காணப்படுகிறது.
And love for others.
மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு.
For my brothers and sisters.
என்னுடைய சகோதர சகோதரிகள் மீது இருக்கக்கூடிய அன்பு.
And for my enemies.
என்னுடைய சத்துருக்கள் மீது இருக்கக்கூடிய எனக்கு அன்பு என்னுடைய அன்பு.
Then I know I am filled with the Holy Spirit.
அப்படியானால் நான் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பியிருக்க என்பதை அறிந்து கொள்ளலாம்.
I don't wish any evil even for my enemies.
என்னுடைய சத்துருக்களுக்கு விரோதிகளுக்கு கூட ஒரு கெட்டது நடக்க வேண்டும் என்ற ஆசை கொஞ்சம் கூட இல்லை.
If you can be like that.
நீங்கள் அப்படி இருக்க முடியுமா?
You don't wish any evil for your mother-in-law.
உங்களுடைய மாமியாருக்கு எந்த கேடும் நடக்க கூடாது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா?
You love her.
மாமியாரை நேசிக்கிறீர்களா?
You may not agree with her.
மாமியாரோடு கூட எல்லா காரியத்தையும் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம்.
We are not told to agree with everybody.
எல்லாரோடும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லப்படவில்லை.
In fact, I don't agree with most Christians.
சொல்லப்படலாம், நான் அநேக கிறிஸ்தவர்களோடு கூட எனக்கு நான் ஒத்துக்கொள்கிறதில்லை.
Because I agree with the Bible.
ஏனென்றால் நான் வேதத்தோடு கூட ஒத்துக்கிறேன்.
And many Christians don't agree with the Bible.
அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை ஒத்துக்கொள்கிறதில்லை.
So when this is the way to check whether you're filled with the Holy Spirit.
ஆகவே பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டீர்களா இல்லையா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கு இதுதான் வழி.
Ask yourself right now.
இப்பொழுதே நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள்.
Is your flask full of oil?
உங்களுடைய பாத்திரம் எண்ணெயினாலே நிரம்பி இருக்கிறதா?
Do you love Jesus with all your heart?
இயேசுவை முழு இருதயத்தோடு நேசிக்கிறாயா?
Is he the one you love most on this earth?
இந்த பூமியிலே அவர்தான் நாம் அதிகமாக நேசித்திருக்கிறவர்.
Can you say, Lord, if I have you, I don't need anything else on this earth?
ஆண்டவரே, நீர் மட்டும் எனக்கு இருந்தால் இந்த பூமியிலே வேறு ஒன்று வேண்டாம் என்று நீங்கள் சொல்ல முடியுமா?
And can you say that you really seek to love your brothers and sisters?
என்னோட உண்மையாலுமே என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் நேசிக்க முயற்சிக்கிறேன் என்று நீங்க சொல்ல முடியுமா?
Love doesn't mean you got to go and help them or give them money or even visit their houses.
அன்பு என்று சொன்ன உடனே நீங்கள் அவர்கள் வீடுகளை போய் சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு பல பல உதவிகளை செய்ய வேண்டும் என்று பொருள் அல்ல.
You may not have time to visit their houses.
அவங்க குடும்பத்தை போய் சந்திப்பதற்கு உங்களுக்கு நேரம்
இல்லாம இருக்கலாம். You may not have money to give them.
அவங்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு பணம் இல்லாம இருக்கலாம்.
But you love them.
பட் ஆனால் நீங்க நேசிக்கிறீர்கள்.
Can't poor people love others?
ஏழை மக்கள் மற்றவர்களை நேசிக்க முடியாதா?
Sure.
கண்டிப்பாக முடியும்.
Love is not what we do, it is an attitude in our heart.
அன்பு என்பது நாம் என்ன செய்கிறோம் என்பதல்ல, நம்முடைய இதயத்தினுடைய மனப்பான்மையிலே காணப்படுகிறது.
Did Jesus love his enemies?
இயேசு தம்முடைய சத்துருக்களை நேசித்தாரா?
Yes.
ஆம், நேசித்தார்.
But did he go visiting all the houses of the Pharisees regularly?
ஆனால் ஒழுங்காக அவர் பரிசேயருடைய வீடுகளெல்லாம் போய் சந்தித்துக் கொண்டே இருந்தாரா?
No.
இல்லை.
He didn't even have time to go visit one of those houses.
அந்த பரிசேயர்ல ஒருவருடைய வீட்டுக்கு கூட போவதற்கு அவருக்கு நேரம் இல்லை.
If somebody invited him, he would go, that's all.
யாராவது அவரை அழைத்தாலும் அவர் போவார், அவ்வளவுதான்.
He did not show his love by going and visiting everybody's home and saying I love you, I love you.
நான் உங்களை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் சொல்லி ஒவ்வொரு வீடாக வீடு சந்தித்து அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தவில்லை.
For example, if somebody has done harm to you.
யாராவது ஒருவர் உங்களுக்கு தீமை செய்து
விட்டார். You must forgive him.
நீங்கள் அவரை மன்னிக்க வேண்டும்.
But forgive him does not mean you have to go and visit his house.
ஆனால் மன்னிப்பு என்பது அவருடைய வீடை போய் சந்திக்க வேண்டும் என்ற அன்பு அர்த்தம் அல்ல.
The Bible says pursue peace with all men.
எல்லாரோடும் சமாதானத்தை தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது.
But if there is a quarrelsome type of man,
யாரோ ஒரு நபர் சண்டைக்காரியா இருந்தால், சண்டைக்காரனா இருந்தால்,
how do you pursue peace with him?
அந்த சண்டைக்காரனோடு கூட எப்படி நீங்கள் சமாதானத்தை தேட முடியும்?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
By never visiting his house.
ஒரு காலம் அவர் வீட்டுக்கு போகவே போகாதீர்கள்.
Why I don't go to his house?
ஏன் நான் அவர் வீட்டுக்கு போவதில்லை?
Because I have to pursue peace with all men.
நான் எல்லாரோடும் சமாதானத்தை தேட வேண்டும்.
If I go to his house, there'll be a quarrel.
அவருடைய வீட்டுக்கு நான் போய்விட்டாலே சண்டை ஆரம்பிச்சிடும்.
Not from my side, from his side.
என்னுடைய சார்பிலிருந்து அல்ல, அவருடைய சார்பிலிருந்து சண்டை.
So I want to pursue peace with him.
ஆகவே அவரோடு கூட சமாதானத்தை நான் தேட.
So when I go by his house, I just leave it and go.
ஆகவே அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல வந்தாலும் கூட நான் போய் விடுகிறேன் நேராக.
Because if I enter, there'll be a quarrel.
நான் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தாலே சண்டை வந்துவிடும்.
So we need to be wise.
நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Faithful and wise, Jesus said.
உண்மையும் விவேகமும் உள்ள என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
See, love is like the petrol in the car.
அன்பு என்பது நாம் காரிலே ஊற்றக்கூடிய பெட்ரோலை போல இருக்கிறது.
But love must not be the driver in the seat.
ஆனால் அன்பு என்பது அந்த டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய டிரைவரை போல அல்ல.
Who must be the driver in the car?
அந்த காரில் யார் ஓட்டுநராக இருக்க வேண்டும்?
Wisdom.
ஞானம்.
That is the balance.
அதுதான் சமநிலை.
The petrol tank is full of love so that we can go fast.
பெட்ரோல் டேங்கிலே பெட்ரோல் நிறைந்திருக்கிறது, கார் வேகமாக செல்ல முடியும்.
But if you have foolishness as a driver,
ஆனால் ஒரு புத்தியினனை ஓட்டுநராக வைத்திருந்தால்,
he'll do a lot in love, he'll do a full lot of foolish things.
அன்பு இருந்தும் கூட புத்தியமான காரியங்களை செய்து விடுவார்.
Love must be in the petrol tank and the wisdom must be the driver of the car.
அன்பு எப்பொழுதும் பெட்ரோல் டேங்க்ல இருக்க வேண்டும், ஞானம் எப்பொழுதும் ஓட்டுநருடைய இருக்கையில் இருக்க வேண்டும்.
When the car is going by some troublesome person's house,
ஆகவே இப்பொழுது இவர்ட்ட போனா பிரச்சனை வரும் நினைக்கக்கூடிய அந்த ஆள் வீட்டு வழியா அந்த கார் போகும்பொழுது,
a foolish love may say stop and go to his house.
புத்தியமான அன்பு என்ன சொல்லும், இப்பொழுது காரை நிறுத்தி விட்டு இந்த ஆளுடைய வீட்டுக்கு போ.
You must love him.
நீ அவரை நேசிக்க வேண்டுமே.
Wisdom will say no, I won't stop.
சொல்லும் இல்லை.
There will be more trouble if I go there.
நான் அங்கே போனால் பிரச்சனை அதிகமாகி விடும்.
Jesus said be harmless as doves.
புறாவை போல கபடற்றவர்களாயிருங்கள் என்று இயேசு சொன்னார்.
But be wise as serpents.
ஆனால் பாம்பை போல வினா உள்ளவர்களாயிருங்கள்.
We must be wise as serpents, otherwise you are not obeying Jesus Christ.
நாம் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களா இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாம் இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்.
So that is why I say let your love be guided by wisdom.
ஆகவே தான் உங்களுடைய அன்பு ஞானத்தினாலே வழிநடத்தப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Lot of problems have come with people who show love in a foolish way.
புத்தீனமான விதத்தில் அன்பை காண்பிக்கிற பொழுதுனால எவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்திருக்கிறது.
I'll give you one example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
You know the story of the prodigal son that he finally was ended up eating almost what the pigs were eating.
கெட்டகுமாரனுடைய கதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவன் அப்படியே காசியலாம் செலவழித்து கடைசியாக பன்றியினுடைய தவுடை தின்னக்கூடிய இடத்துக்கு போய்விட்டான்.
Supposing you were living in the next house.
நீங்கள் அந்த வீட்டிற்கு அடுத்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
And you see this poor boy eating what the pigs are eating.
ஐயோ, இந்த ஏழை பையன் பன்றியினுடைய தவுட்டை சாப்பிட்டுக் கொண்டிருக்கானே பாவம் என்று சொல்கிறீர்கள்.
And you keep on giving him 3 meals a day.
ஒவ்வொரு நாளும் மூன்று வேளையும் அவனுக்கு சாப்பாடு பொட்டலத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள்.
I love him.
நான் இவனை நேசிக்கிறனாகவே சாப்பாடு கொடுக்கிறேன்.
What would have happened? Tell me.
என்ன நடந்திருக்கும் என்று சொல்லுங்கள்.
He would never have gone back to his father's house.
தன்னுடைய தவப்பண்டை வீட்டுக்கு அவன் திரும்பி சென்றிருக்கவே மாட்டான்.
Why?
ஏன்?
Because you are showing this foolish love to him.
நீ புத்தீனமான அன்பை அவனிடத்தில் காண்பித்துக் கொண்டிருக்காய்.
You would have hindered God's purpose.
தேவனுடைய நோக்கத்தை நீ தடை செய்து கொண்டிருப்பாய்.
God is disciplining him.
தேவன் அவனை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒழுங்குபடுத்துகிறார்.
You are spoiling the discipline by comforting him.
அப்படி ஆறுதல் கொடுத்து தேவனுடைய ஒழுங்கு சிச்சையை நீ கெடுத்துக் கொண்டிருக்காய்.
But a wise man,
ஒரு ஞானமுள்ள மனிதன்,
say, yeah, I like to help poor people.
ஏழைகளுக்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன்.
But let me find out what situation this is.
ஆனால் அவன் எந்த சூழ்நிலையில் இருக்கிறான் என்பதை நான் கண்டுபிடிக்கட்டும்.
And I will go to him and say, you must go back to your father's house.
நான் போய் என்ன சொல்வேன்? நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்வேன்.
I am not going to help you to stay here.
நீ இங்கேயே தங்கியிருக்க முடியாது. நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்.
That's the wisdom.
அதுதான் ஞானம்.
But many people don't have that.
ஆனால் அநேகருக்கு அந்த ஞானம் இல்லை.
A lot of people who hinder God's work by a foolish love.
புத்தீனமான அன்பை காண்பிப்பதனாலே அநேகர் தேவனுடைய ஊழியத்தை வேலையை தடை செய்கிறார்கள்.
That is one example.
இது ஒரு உதாரணம்.
And there are many other things also we can think of like that.
இது போன்ற பல உதாரணங்களை நாம் எண்ணலாம்.
Where we think we have got a good heart but we don't see God for wisdom.
நாம் நல்ல இருதயம் நமக்கு இருக்கிறது என்று எண்ணுகிறோம். ஆனாலும் தேவனுடைய ஞானத்தை நாம் தேடுவதில்லை.
Sometimes we do a good thing.
சில சமயத்தில் நாம் நல்ல காரியத்தை செய்கிறோம்.
But that is not the best thing.
ஆனால் அது சிறந்த காரியமாக இல்லை.
Supposing you are offered a good job and a better job, which will you take?
உங்களுக்கு ஒரு நல்ல வேலையும் கொடுக்கிறார்கள், மேன்மையான வேலையும் கொடுக்கிறார்கள், எதை நீங்கள் தேர்ந்து கொள்வீர்கள்?
Definitely you will reject the good job and take the better job.
கண்டிப்பாக நீங்கள் நல்ல வேலையை தள்ளிவிட்டு மேன்மையான வேலையை எடுத்துக் கொள்வீர்கள்.
So it's a good thing to help this poor boy to give him some food.
ஆகவே இங்க இருக்கக்கூடிய அந்த பையன் பண்டித்தோட தவுட்டை தின்கிற பையனுக்கு சாப்பாடு கொடுப்பது நல்ல காரியம்.
But the better thing is not give him food, tell him to go home. There's plenty of food in his house.
ஆனால் மேன்மையான காரியம் என்னவென்றால் அவனை வீட்டுக்கு போக சொல்வதுதான். வீட்டிலே திரளான சாப்பாடு இருக்கிறது.
But many people don't do that.
ஆனால் அநேகர் அதை செய்வதில்லை.
I'll give you one example from the Corinthians church.
கொரிந்து சபையிலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
There was a man in Corinth who was living in sin.
கொரிந்து சபையிலே ஒரு மனிதன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான்.
He was committing adultery.
அவன் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தான்.
And you know, supposing you were in the Corinth church,
நீங்கள் கொரிந்து சபையிலே இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
You could have said,
நீங்கள் சொல்லியிருக்கலாம்,
well, Jesus forgave the adulterous woman, let us forgive him.
இயேசு விபச்சாரத்திலே கையும் மீமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை மன்னித்தார், நாமும் மன்னிப்போம்.
Okay, he made a mistake.
சரி, அவர் ஒரு தவறு செய்து விட்டார், அவரை நாம் மன்னிப்போம்.
And you can get a reputation as a very kind brother.
நீங்க ரொம்ப அன்பான இரு தயையுள்ள ஒரு சகோதரன் நல்ல பேர் கிடைக்கும்.
But you read in 1 Corinthians 5.
ஆனால் 1 கொரிந்தியர் 5 ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள்.
What the apostle Paul did.
அப்போஸ்தலன் பவுல் செய்ததை வாசியுங்கள்.
He said, there is such, verse 1, such immorality among you that even the heathen people don't have.
உங்களுக்குள்ள விபசாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது, புறஜாதிகளுக்குள்ளேயும் அப்படி இல்லை என்று பவுல் சொல்கிறார்.
And verse 5, verse 2, you're not mourning because of all this.
இது நிமித்தமாய் நீங்கள் துக்கப்படாமல் இருக்கிறீர்கள்.
You're not removing that fellow from your church.
இப்படிப்பட்ட மணி காரியம் செய்தவனை உங்களை விட்டு நீக்காமல் இருக்கிறீர்கள்.
You say, Paul, what are you talking about?
பவுலே, என்ன சொல்கிறீர்?
Jesus forgave the woman caught in adultery.
விபச்சாரத்திலே கையுமீமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை இயேசு மன்னித்தார்.
You are saying that you must remove him from your church.
ஆனால் நீங்களோ சபையை விட்டு வெளியே தள்ளுங்கள் என்று சொல்கிறீர்களே.
No. We don't want to remove anybody from the church.
நாம் யாரையும் சபையை விட்டு நீக்க கூடாது.
And see what Paul says.
பவுல் என்ன சொல்றாரு பாருங்க.
In the name of Jesus when you come together, verse 4.
நான்காம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது,
even though I am not there, I am with you in spirit in the power of Jesus Christ.
நான் அங்கே இல்லாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே என்னுடைய ஆவி அங்கே இருக்கும்.
And I am going to do something.
நான்
as an apostle I have authority.
அப்போஸ்தலனாய் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது.
I am delivering verse 5 that person to Satan so that Satan will destroy his flesh so that he can be saved.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அவன் அப்படி சாத்தானாலே அவனுடைய சரீரம் கெடுக்க கஷ்டப்பட்ட பொழுது அவன் மனம் திரும்புவான் என்று சொல்கிறான்.
சப்போசிங் யூ ஹர்ட் ஆஃப் சம் அப்போஸ்டல் ஆர் எல்டர் பீயிங் சோ ஸ்ட்ரிக்ட்,
ஒரு அப்போஸ்தலனோ ஒரு மூப்பரோ மிகவும் கண்டிப்பா இது போல இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
சோ திஸ் மேன் டசன்ட் ஹேவ் எனி லவ்,
என்ன இவருக்கு அன்பே இல்லையே என்று சொல்லலாம்.
யா, ஹி டசன்ட் ஹேவ் ஃபூலிஷ் லவ்,
ஆம் அவருக்கு புத்தீனமான அன்பு இல்லை.
See, the other Corinthians would say, okay brother, we all fall, don't worry, you committed adultery, it's all right.
சகோதரனே பரவாயில்லை, நீங்கள் விசாரம் செய்து விட்டு நாம் எல்லாரும் பலவீனர்களாக இருக்கிறோம், பரவாயில்லை என்று சொன்னால்
he'll keep on living in sin and you'll send him to hell.
அவர் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார், அவரை நரகத்துக்கு அனுப்பி விடுவோம்.
But Paul wanted to save his soul.
ஆனால் பவுல் எப்படியாவது அவருடைய ஆத்மாவை ரட்சிக்க முடியும்
விரும்பினார். I am handing him over to Satan.
ஆகவே நான் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்.
So that Satan will make him sick.
சாத்தான் அவனை வியாதிப்பட வைக்கட்டும்.
Maybe he'll get boils all over his body.
சரீரம் முழுதுமாக கொப்பளங்கள் ஏற்படட்டும்.
Maybe he'll get cancer.
கேன்சர் வரட்டும்.
Maybe some terrible sickness will come upon him.
பொடிய வியாதி அவர் மீது வரட்டும்.
Then he will repent.
அப்பொழுது அவர் மனம் திரும்புவார்.
Maybe he'll get AIDS.
ஒருவேளை எய்ட்ஸ் வியாதி அவருக்கு வரலாம்.
Then he will repent.
அப்பொழுது மனம் திரும்புவார்.
That's what I want.
இதுதான் எனக்கு தேவை.
I don't want this soft foolish love.
புத்தீனமான சாந்தமான அன்பு எனக்கு தேவையில்லை.
I want to save him from his sins so that he can go to heaven.
அவன் பரலோகத்துக்கு போக முடியாக அவருடைய பாவத்திலிருந்து அவனை ரட்சிக்க முடியாக விரும்புகிறேன்.
So it says I'm handing him over Satan so that the sickness will drive him to Christ and he'll be saved.
அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், சாத்தான் மூலமாக வரக்கூடிய வியாதி நிமித்தமாய் அவர் தேவனிடத்திலே போய் அவர் ரட்சிக்கப்பட முடியாக விரும்புகிறேன்.
So verse 13, remove that wicked man from your church.
ஆகவே 13ஆம் வசனம், அப்படிப்பட்ட பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள்.
I've sometimes had to do that, put some people out of a church.
நான் சில சமயத்திலே இப்படி செய்ய வேண்டியிருந்தது, சிலரை சபையை விட்டு புறம்பாக்க வேண்டியிருந்தது.
Or tell an elder to step down.
ஆகவே இல்லது மூப்பரை அந்த ஸ்தானத்திலிருந்து நீங்கள் இறங்கி விடுங்கள் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது.
Some people don't understand that.
சிலருக்கு இது விளங்குவதில்லை.
They think that is being very strict.
என்ன இவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள்.
But see what is the result of this.
ஆனால் அதனுடைய விளைவு என்ன என்று பாருங்கள்.
Because Paul was so strict,
பவுல் அவ்வளவு கண்டிப்புள்ளவராக இருந்தபடினாலே,
and the Corinthian elders and the believers there accepted it.
கொரிந்திய சபையில் உள்ள மூப்பர்களும் விசுவாசிகளும் அதை ஏற்றுக்கொண்டார்கள்.
You know what they did?
அவள் என்ன சொன்னார்கள்
தெரியுமா? They put him out of the church.
சபைக்கு புறமாக்கி விட்டார்கள்.
And nobody went and visited him.
யாருமே அவருடைய வீட்டை போய் சந்திக்கவில்லை.
Supposing people had gone to visit him and say, oh brother, we are so sorry that Paul has put you out of the church.
பொருளே அவர் வீட்டிலே போய் சகோதரர்கள் எல்லாம் சந்தித்து ரொம்ப வருத்தப்படுகிறோம், பவுல் உங்களை சபை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் என்று சொல்லியிருந்தால்.
There are some foolish believers like that.
சில புத்தீனமான விசுவாசிகள் இப்படி இருக்கிறார்கள்.
Somebody is put out of the church.
யாரோ ஒரு விசுவாசி ஒழுங்கு நடக்கட்டு எடுத்து ஒருவரை சபை விட்டு புறமாக்கி இருக்கிறோம்.
And they want to get some honor themselves. They'll go to him and say, oh brother, we feel so sorry for you.
இவர்கள் தங்களுக்கென்று கனத்தை பெறும்படியாக அவரிடத்திலே போய் உங்களுக்காக பரிதாபப்படுகிறோம் என்று சொல்கிறார்.
They are the agents of Satan.
அவர்கள் சாத்தானுடைய ஏஜென்ட்கள்.
But these Corinthians were wise.
ஆனால் இந்த கொரிந்தியர் ஞானமுள்ளவர்களா இருந்தார்கள்.
Said Paul must has got more wisdom than us.
எங்களை காட்டிலும் பவுலுக்கு அதிக ஞானம் இருக்கிறது.
We will not visit him.
நாங்கள் அவரை வீட்டை சந்திக்க போவதில்லை.
I don't know how many months that fellow had to be alone.
எவ்வளவு மாதங்கள் அந்த நபர் தனியாக இருந்தார் என்று தெரியவில்லை.
He saw how dark it was for him without fellowship.
ஐக்கியம் இல்லாதபடி எவ்வளவு இருளாய் இருக்கிறது என்பதை அவர் அறிந்தார்.
And he discovered that he is getting sick also.
அவர் வியாதிப்படுகிறதை உணர்ந்தார்.
And that brought him to repentance.
அது அவரை மனந்திரும்பலுக்குள்ளாய் கொண்டு வந்தது.
See 2 Corinthians chapter 2.
2 கொரிந்தியர் 2 அதிகாரம்.
In 2 Corinthians 2 is written about 2 years after 1 Corinthians.
1 கொரிந்தியர் எழுதப்பட்ட பிறகு 2 வருஷங்கள் கழித்து 2 கொரிந்தியர் எழுதப்படுகிறது.
Maybe 1 year later.
அல்லது குறைந்தபட்சம் 1 வருடம் கழித்து.
But during that 1 year,
அந்த ஓராண்டு காலத்திலே,
this man was put out.
இந்த மனிதன் சபைக்கு புறம்பாக்கப்படுகிறார்.
Nobody visited him.
யாருமே அவர் வீட்டை சந்திக்கவில்லை.
And he repented.
அவர் மனம் திரும்பினார்.
He turned.
திரும்பினார்.
But these Corinthians now would not still not visit him. They say he is a sinner, put him out.
அவர் மனம் திரும்பி விட்ட பிறகு இந்த கொரிந்தியர் போய் அவரை சந்திக்கவில்லை.
Paul had to write another letter.
ஆகவே பவுல் இன்னொரு கடிதத்தை எழுத வேண்டியதாக இருந்தது.
He says in 2 Corinthians 2.
2 கொரிந்தியர் 2 அதிகாரம்.
He says verse 4, it is with great affliction and great anguish of heart. Verse 4, with many tears that I wrote to you.
மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே கூட உங்களுக்கு எழுதுகிறேன் என்று
சொல்கிறார்.
நான் இதற்கு முந்தின கடிதத்தில் உங்களுக்கு எழுதினேன்.
My first Corinthians letter where I spoke so strongly.
என்னுடைய முதல் கொரிந்தியர் என்ற கடிதத்திலே நான் மிகவும் கண்டிப்பாக எழுதினேன்.
Even though it was strong.
அது கண்டிப்புள்ள கடிதமாக இருந்தாலும்.
I wrote it with lot of sorrow and anguish and tears.
அதிக இடுக்கத்தோடும் வியாகுலத்தோடும் கண்ணீரோடும் அதை எழுதினேன்.
They couldn't see the tears in the letter, but Paul says, that's how I wrote it.
கடிதத்தில் ஒரு கண்ணீரை காணவில்லை, ஆனால் பவுல் அப்படி எழுதுகிறார்கள்.
And then he says,
அதற்கு பிறகு சொல்கிறார்,
verse 6,
ஆறாம் வசனம்,
it is enough that you have punished him so much.
இவ்வளவு தண்டனையை கொடுத்தது இதுவே போதும்.
What is the punishment?
அந்த தண்டனை என்ன?
They never went and visited him for one year.
ஒரு ஆண்டு அவரை போய் சந்திக்கவில்லை.
He says, that's enough. Now he has repented.
அது போதும், இப்பொழுது அவர் மனம் திரும்பி விட்டார்.
Now you should go and forgive him and comfort him, verse 7.
ஏழாம் வசனத்திலே பார்க்கணும், இப்பொழுது நீங்கள் அவனுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும்.
Otherwise he'll be overwhelmed with sorrow and he'll give up the Christian life.
அல்லது அதிக துக்கத்திலே அவர் அமிழ்ந்து போயிடுவார், கிறிஸ்துவ வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்.
So he said, go to his house now, he has repented, and confirm your love to him.
ஆகவே அவர் மனம் திரும்பி விட்டார். எட்டாம் வசனத்திலே நீங்கள் அவரை போய் சந்தித்து அவருக்கு நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.
So you see, that is the balance in the Christian life that the apostle had.
ஆகவே அப்போஸ்தலன் பவுலுக்கு இதுதான் ஒரு சமநிலையான கிறிஸ்துவ வாழ்க்கையா இருந்தது.
Wise.
நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Where should we discipline a person?
எங்கே நாம் ஒருவரை ஒழுங்குபடுத்த வேண்டும்?
And when he is really repented, where should we comfort him and bring him back?
அவர் உண்மையாலுமே மனம் திரும்பி விட்டால் எப்பொழுது அவரை நாம் திரும்பமாய் கொண்டு வந்து அவரை ஆறுதல் கொடுக்க
வேண்டும்? That is the true Christian church.
அதுதான் மெய்யான கிறிஸ்தவ சபை.
That type of apostle is very rare to see in the world today.
இப்படிப்பட்ட அப்போஸ்தலனை பார்ப்பது உலகத்திலே மிகவும் அரிதாக இருக்கிறது.
There are a few here and there.
இங்கே மங்கேமாய் இருக்கிறார்கள்.
But this is the apostolic pattern.
ஆனால் இதுதான் அப்போஸ்தல முறைமை.
So to have our flask full of oil means a love that is governed by wisdom.
ஆகவே பாத்திரத்தில் எண்ணெயினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்பு ஞானத்தினாலே வழிநடத்தப்பட வேண்டும்.
We must never get out of love.
ஒரு காலம் நம்ம அன்பை விட்டு வெளியே வந்து விடக் கூடாது.
Always it must be a wise love.
எப்பொழுதுமே அது ஒரு விவேகமுள்ள அன்பாக இருக்க வேண்டும்.
For think of the love of a father.
ஒரு தகப்பனுடைய அன்பை எண்ணி பாருங்கள்.
A good father.
ஒரு நல்ல தகப்பன்
loves his children.
தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார்.
The book of Proverbs says, if you love your child, you must discipline him. You will discipline him and save his soul from hell.
See Revelation
chapter
3.
No one loves us more than Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் யாரும் நம்மை அதிகமாக நேசிப்பதில்லை.
So when we talk about love,
அன்பை குறித்து நாம் பேசும்பொழுது
ஜீசஸ் இஸ் ஆர் எக்ஸாம்பிள்.
இயேசுவே நம்முடைய மாதிரியாக இருக்கிறார்.
How does Jesus love us?
இயேசு எப்படி நம்மை நேசிக்கிறார்?
If I were to ask most people, how do you know Jesus loves you?
இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று எப்படி நீங்கள் அறிந்து கொண்டிருக்கீர்கள் என்று சொல்லி உங்களில் அதிகமான பேரை நான் கேட்டால்,
I think all of you will say, He died for me on the cross. That's how I know He loves me.
எல்லாரும் சொல்லுவீர்கள், அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார், ஆகவே என்னை நேசிக்கிறார் என்று அறிந்து கொள்கிறேன்.
Give me a second reason.
இரண்டாவது காரணத்தை சொல்லுங்கள்.
Then you may say some material things.
சில பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொல்லலாம்.
He gave me a job.
எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார்.
He gave me a good wife or husband.
நல்ல கணவனையும் மனைவியையும் கொடுத்தார்.
He gave me a house.
நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார்.
I only had a scooter, now I have a car.
எனக்கு இவ்வளவு நாள் ஸ்கூட்டர் தான் இருந்தது, இப்பொழுது கார் வைத்திருக்கிறேன்.
Jesus loves me.
இயேசுவை நேசிக்கிறார்.
Yeah, that is also right.
அதுவும் சரிதான்.
Anything else?
வேற ஏதாவது இருக்குதா இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்றதுக்கு?
How does Jesus love me? You scratch your head.
நீங்க எல்லாரும் தலையை சரியா ஆரம்பிக்கிறீங்க.
Now I'll tell you.
நான் சொல்கிறேன்.
Revelation 3 verse 19.
வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 19 வசனம்.
This is more important than Jesus giving you a car or a house or a job.
உங்களுக்கு காரையோ வீட்டையோ ஒரு வேலையோ கொடுப்பதை காட்டிலும் இது முக்கியமான ஒரு அடையாளம்.
I agree. First is that he loved me and died for my sins on the cross.
முதலாவது அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து என் பாவங்களை மன்னித்தார், என்னை நேசித்தார்.
If you ask me a second proof,
இரண்டாவது அத்தாட்சி,
It is not he has given me a car or a house or a job.
அவர் எனக்கு வீட்டை கொடுத்தார், காரை கொடுத்தார், வேலை கொடுத்தார் என்பதல்ல.
Even a wife.
மனைவியை கொடுத்தார் என்பதும் கூட அல்ல.
It is all true, but there's something else that is second.
அவைகளெல்லாம் உண்மைதான், ஆனால் இரண்டாவது வேற ஒன்று இருக்கிறது.
As many as I love, Revelation 3:19, I rebuke and discipline.
நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 வாசிக்கிறோம்.
Has Jesus ever rebuked you?
எப்பொழுதாவது இயேசு உன்னை கடிந்து கொண்டிருக்கிறாரா?
Disciplined you?
உங்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறாரா? சிட்சித்து இருக்கிறாரா?
Then he loves you.
அப்படியால் உங்களை நேசிக்கிறார்.
He has never rebuked you?
ஒரு காலம் சிட்சிக்கவே இல்லையா?
Never disciplined you?
ஒரு காலம் ஒழுங்குபடுத்தவே இல்லையா?
Then I don't know whether you are his child or not.
அவருடைய பிள்ளையாய் நீ இருக்கறாயா இல்லையா என்று எனக்கே தெரியவில்லை.
I want to ask you a question.
நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்.
When you read the Bible,
நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது,
do you only get promises
எப்பொழுதுமே வாக்குத்தத்தை மட்டுமே பெற்றுக் கொள்கிறீர்களா?
The Lord comforts me today with this promise.
ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து என்னை தேற்றினார்.
Last week he comforted me with another promise.
சென்ற வாரம் வேதத்தை வாசிக்கும்போது இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு ஆறுதல் படுத்தினார்.
And now every day I am expecting a comfort from the Lord.
இன்றைக்கும் ஆறுதலை தேவனிடத்தில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
Have you ever read the Bible where he rebuked you?
எப்பொழுதாவது நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது உங்களை கடிந்து கொண்டிருக்கிறாரா?
Sometimes people write to me and say, Brother Zach, today is my birthday. Can you give me a promise from the Bible?
எனக்கு கடிதங்கள் வருகிறது. சகோதர ஜாக் அவர்களே, இன்றைக்கு எனக்கு பிறந்தநாள், வேதத்திலிருந்து எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறீர்களா?
Nobody writes to me and says, Brother Zach, can you give me a rebuke from the Bible today?
யாருமே எனக்கு கடிதம் எழுதி எனக்கு பர்த்டே, இன்றைக்கு எனக்கு ஒரு கடிந்து கொள்ளுதலை கொடுக்கலாம் என்று யாரும் எழுதுவதில்லை.
We don't like that.
நமக்கு யாருக்கும் பிடிப்பதில்லை கடிந்து கொள்ளுதல்.
But see what it says in Hebrews.
ஆனால் எபிரேயிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள்.
Chapter 12.
12 அதிகாரம்.
Hebrews chapter 12.
எபிரேயர் 12 அதிகாரம்.
Verse 5.
5 வசனம்.
Don't regard lightly the discipline of the Lord nor faint when you are reproved by him.
கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே.
For it is those whom the Lord loves.
கர்த்தர் எவனுக்கு அன்புள்ளவரோ அவனை அவர் சிட்சிக்கிறார்.
He scourges every son whom he receives.
தம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார்.
It is for discipline that you endure. God deals with you as with sons.
தேவன் உங்களை புத்திரர் என்று எண்ணி அவர் சிட்சிக்கிறார்.
Verse 7.
7 வசனம்.
What son is there whom his father does not discipline?
நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிற தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ?
I want to say to all of you.
எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
If your father and mother never disciplined you, that is the proof they don't love you.
உங்களை அப்பா அம்மா உங்களை சிட்சிக்கவே இல்லை என்று சொன்னால் அவர்களை நேசிக்கவில்லை என்பதற்கு அதுதான் அர்த்தம்.
Is your father mother better than God?
உங்களுடைய அப்பா அம்மா தேவனை காட்டிலும் மேன்மையானவர்களா?
Everyone whom the God loves he disciplines, it says.
இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் எவனிடத்தெல்லாம் அன்பு கொள்கிறார் அவனெல்லாம் சிட்சிக்கிறார்.
Your father does not love you more than God.
உங்களுடைய அப்பா தேவனை காட்டிலும் அதிகமாக உங்களிடத்தில் அன்பு கொள்வதில்லை.
What son is there, verse 7, whom his father does not discipline?
தேவன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? 7 வசனம்.
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
The father who does not love his son, that father will not discipline him.
தன்னுடைய பிள்ளையை நேசிக்காத தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிட்சிக்க மாட்டான்.
I want to tell you young girls, if your parents do not discipline you, I can tell you in Jesus' name, they don't love you.
வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய அப்பா அம்மா உங்களை சிட்சிக்காவிட்டால் அவர்கள் உங்களை நேசிக்கவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Discipline doesn't mean the rod.
சிட்சை என்பது பிரம்பு எடுத்து அடிப்பது மட்டுமல்ல.
Rod is only when children are small.
சின்ன பிள்ளைகள் சிறியவர்களா இருக்கும்போது தான் பிரம்பு தேவைப்படுகிறது.
After the age of 12 I didn't use the rod for my
12 வயதுக்கு மேலே என்னுடைய பிள்ளைகள் நான் பிரம்பை பயன்படுத்துவதில்லை.
But there are other forms of discipline.
ஆனால் சிட்சிப்பதற்கு வேறு வழிகள் உண்டு.
I would say you can't play today.
இன்னைக்கு நீ விளையாட போக கூடாது.
Some privileges I'll give the other children I can't give you because you are disciplined today.
மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சில சலாக்கியங்களை உனக்கு நான் கொடுக்க போவதில்லை, என்றால் நான் உன்னை சிட்சிக்கிறேன்.
You go and sit in your room now for the next 2 hours.
அடுத்த 2 மணி நேரம் போய் ரூம்லயே உட்கார்ந்துகொள்.
There are many ways of disciplining.
எப்படி சிட்சிப்பதற்கு பல வழிகள் உண்டு.
You have to come back home every day by such and such a time.
ஒவ்வொரு நாளும் இத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வந்தாக வேண்டும்.
I would never discipline them with food. That means I won't say, okay, you won't get ice cream today, all the others will get.
சாப்பாடு விஷயத்தில் நான் ஒரு காலம் அவர்களை சிச்சுப்பதில்லை. அதாவது எல்லாருக்கும் நான் ஐஸ்கிரீம் கொடுப்பேன், உனக்கு மட்டும் இன்னைக்கு ஐஸ்கிரீம் கிடையாது அது சொல்ல மாட்டேன்.
Don't discipline your children like that.
உங்களுடைய பிள்ளைகளை வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க சிச்சிக்க வேண்டாம்.
Give the ice cream to the bad children also.
கெட்ட பிள்ளைகளுக்கும் ஐஸ்கிரீம் கொடுங்க.
Food is not the way to discipline children.
உங்கள் பிள்ளைகளை சிச்சுப்பதற்கு ஆகாரத்தை நீங்கள் கையாள வேண்டாம்.
But other ways, you know, don't allow them to play or make them sit.
விளையாட போக கூடாதுன்னு சொல்லுங்க, அல்லது இந்த ரூம்க்குள்ளே உட்கார்ந்து வெளியே வராதுன்னு
சொல்லுங்க. We must be wise.
நாம் ஞானவான்களாக
இருக்க வேண்டும். God loves us and disciplines us.
தேவன் நம்மை சிட்சித்து நம்மை நேசிக்கிறார்.
And now listen.
இப்பொழுது கவனியுங்க.
Verse 8, very important verse.
8 வசனம் மிக முக்கியமான வசனம்.
If you are without discipline, you are not real child of God. You're an illegitimate child.
எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே.
So God's love is wise.
ஆகவே தேவனுடைய அன்பு விவேகமுள்ளது.
Go back to the story of the prodigal son.
கெட்டகுமாரனுடைய கதைக்கு நாம் திரும்ப வருவோம்.
Everybody knows the love of the father. When the son came back, he went and embraced him.
மகன் கெட்டகுமார் திரும்பி வரும்பொழுது தகப்பன் அந்த மகனை கட்டி அரவணைக்கும் பொழுது எல்லாருக்கும் தகப்பனை அன்பு தெரிகிறது.
Made a big feast.
பெரிய விருந்து செய்கிறார்.
They say that is the mark of God's love.
இதுதான் தேவனுடைய அன்பின் அடையாளம்.
From the same story I will tell you another mark of God's love.
இதே கதையிலிருந்து தேவனுடைய அடையாளத்தின் இன்னொரு கதையை சொல்கிறேன், இன்னொரு நிருபணத்தை சொல்கிறேன்.
The love of God is seen in that father.
அந்த தகப்பனிடத்தில் தேவனுடைய அன்பு காணப்படுகிறது.
That when the boy went away,
அந்த மகன் புறப்பட்டு போகும்பொழுது,
he never sent him any money orders after that.
அதற்கு பிறகு அவனுக்கு எந்த பணத்தையும் அனுப்பவில்லை.
He never sent him any food packets.
எந்த சாப்பாடு பொட்டலத்தையும் அனுப்பவில்லை.
And if the father heard, your son is so poor now, he's with the pigs,
உன்னுடைய மகன் இப்பொழுது மிகுந்த ஏழையாகி விட்டான், இப்பொழுது பன்றிகளோடு கூட இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது,
father would say, let him suffer.
அவன் அங்கே பாடுபடட்டும் என்று தாப்பன்.
That is the love of God.
அதுதான் தேவனுடைய அன்பு.
Let him suffer.
அவன் பாடுபடட்டும், கஷ்டப்படட்டும்.
Let him eat what the pigs are eating.
பன்றி சாப்பிடக்கூடியதை இவன் சாப்பிடட்டும்.
This is not human love.
இது மனுஷிக அன்பு அல்ல.
This is God's love.
இது தேவனுடைய அன்பு.
He knows they are suffering. They must suffer.
அவன் பாடுபட வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். ஏன்?
Because he wants him to come back to the father.
தகப்பனிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
That is the love that the apostle Paul had.
இந்த அன்புதான் அப்போஸ்தலன் பவுல் வைத்திருந்தார்.
This man is living in sin.
இவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
Put him out of the church.
சபைக்கு புறம்பாக்குங்கள்.
Don't anybody visit him.
யாருமே அவரை போய் சந்திக்க வேண்டாம்.
Let him suffer for 1 year.
ஒரு வருஷம் பாடுபடட்டும்.
See, Paul, you're so hard.
பவுல் எவ்வளவு கண்டிப்பா இருக்கிறாரே.
No, he's like that prodigal son's father.
கெட்டகுமாரனை தகப்பனை போல இருக்கிறார் பவுல்.
Let him suffer.
அவன் பாடுபடட்டும்.
He will come back to the church.
அவன் சபைக்கு திரும்பி வருவான்.
That is love with wisdom.
இதுதான் ஞானத்தோடு விவேகத்தோடு கூடிய அன்பு.
When we don't grow in the Lord, we don't have wisdom.
நாம் ஆண்டவருக்குள்ளாக வளரவில்லை என்று சொன்னால் அந்த விவேகமும் நமக்கு இருக்காது.
That is why it's good for younger people to listen to their elders in the church.
ஆகவே தான் இளம் பிள்ளைகள் சபையில் உள்ள மூப்பர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும்.
Now you know, for 37 years I've had experience with dealing with thousands of believers in our churches.
நம்முடைய சபைகளிலே ஆயிரக்கணக்கான விசுவாசிகளிடத்திலே இடைபெற வேண்டியதான அனுபவம் கடந்த 37 ஆண்டுகளாக எனக்கு இருந்திருக்கிறது.
And I've seen some young people who think they are very clever and they have more love and wisdom than even their elders.
சில வாலிபர்களை பார்த்திருக்கிறேன், அவர்கள் சபையில் உள்ள மூப்பரை காட்டிலும் இவர்கள் மிகவும் அறிவுள்ளவர்கள், அன்புள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள்.
They can't understand why an elder brother is strict.
ஏன் ஒரு மூப்பர் இவ்வளவு கண்டிப்பா இருக்கிறார் என்பதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
There is a strictness in the love of God.
தேவனுடைய அன்பிலே ஒரு கண்டிப்பு இருக்கிறது.
So there are two sides to the love of that father.
ஆகவே தாப்புடைய அன்பிற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு.
One is when he goes away and he's suffering, the father says, let him suffer.
ஒன்று அவன் புறப்பட்டு தூரம் போய் பாடுபடுகிறான், அவன் கஷ்டப்படட்டும் என்று விட்டுவிடுகிறான்.
Let him suffer, suffer, suffer till he turns and comes back.
அவன் மனம் திரும்பி வரும் வரைக்கும் பாடுபட்டு கொண்டே இருக்கட்டும்.
The other is
இன்னொன்று,
when he comes back,
அவன் திரும்பி வரும்பொழுது,
welcome him gladly.
சந்தோஷமாய் கட்டி அரவணைத்து வரவேற்பது.
Encourage him.
அவன் உற்சாகப்படுத்துவது.
Otherwise he'll get discouraged.
இல்லாவிட்டால் அவன் சோர்ந்து போய்விடுவான்.
We see both in Paul, in 1 Corinthians and in 2 Corinthians.
1 கொரிந்தியரே, 2 கொரிந்தியர் இரண்டிலுமே நாம் பவுலை இந்த இரண்டு காரியத்திலும் பார்க்கிறோம்.
So who is the faithful and wise?
உண்மையும் விவேகமுள்ளவன் யார்?
Faithfulness is to love.
விவேகம் உண்மையுள்ளது என்பது அன்பு கூறுவது.
That is not enough.
அது போதாது.
Wise.
விவேகம்.
See, the other thing is not only healing in our country is a poor country, we know.
குணமாக்குதல் மட்டுமல்ல, நம்முடைய நாடு ஏழை நாடு என்று அறிந்திருக்கிறோம்.
And there are many needy people who can come to the church.
சபைக்கு அநேக தேவையிலே உள்ளவர்கள் வரலாம்.
So if we start giving money to every needy person who comes to the church,
சபைக்கு வருகிற தேவையுள்ளவர்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்து கொண்டே இருந்தால்,
first of all there will be no money left in the offerings anymore to have a conference.
முதலாவது கான்ஃபரன்ஸ் நடத்துவதற்கு காணிக்கை வீட்டில் பணமே இருக்காது.
Because we are helping all the poor people.
ஏனால் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம்.
And the other thing is those poor people will not be helped.
இன்னொரு காரியம், அந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்யப்படவே மாட்டார்கள்.
Because when people hear that in a church they are giving money to the poor people, all the people will come there.
இந்த சபைக்கு போனா ஏழை மக்களுக்கு பணம் கொடுக்கறார்கள் என்று கேள்விப்பட்டால் எல்லா ஏழை மக்களும் அங்கே வந்து விடுவார்கள்.
In the beginning, the first 5-6 months when CFC started 37 years ago, we also made that mistake.
37 ஆண்டுகள் முன்பதாக 5-6 வருஷங்கள் நாங்களும் சபையில் இப்படிப்பட்ட
5-6 months
5-6 மாதங்கள் அங்கேயும் நாங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தோம்.
But we found that helping people with money was not helping them to become spiritual.
மக்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்வது அவர்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றவில்லை என்பதை கண்டுபிடித்தோம்.
So we had to acquire wisdom.
ஆகவே ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது.
So we decided.
அவை நாங்கள் தீர்மானித்தோம்.
We will never help a person with money until we have first proved that he is really a brother.
ஒரு மனிதர் உண்மையாலுமே இந்த சபையில் நல்ல சபையில் உள்ள சகோதரன் அல்லது சகோதரி என்று நிரூபிக்கும் அளவும் அவருக்கு பண ரீதியில் உதவியை செய்ய மாட்டோம் என்று
தீர்மானித்தோம். A person for at least 2 years.
ஒரு நபரை குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளாவது அவரை கூர்ந்து நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது.
Give him no money.
பணமே கொடுக்காமல்.
And if he has proved that he is really a brother and sister in the church.
சபையிலே உண்மையாலுமே ஒரு சகோதரன் சகோதரி என்பதை நிரூபித்து விட்டால்
then we will help him financially.
அதற்கு பிறகு பொருளாதார ரீதியில் உதவி செய்வோம்.
I don't have a verse for that, but that is how we learned, came to that conclusion through practice.
இதற்கு அடிப்படையாக வசனம் இல்லை, ஆனால் பயிற்சியிலே அப்படி நாங்கள் கற்றுக்கொண்டோம்.
That is love with wisdom.
இது ஞானத்து விவேகத்தோடு கூடிய தேவனுடைய அன்பு.
And once I remember there was one new person who came to our church in Bangalore.
ஒருமுறை ஒரு புதிய நபர் பெங்களூர் சபைக்கு வந்தார்.
And he was going asking some of the rich brothers for money.
அங்கே பணக்கார சகோதரத்திலே போய் பணம் எனக்கு தாருங்கள் என்று கேட்டார்.
I didn't know about it.
எனக்கு அது தெரியாது.
Then I heard that he's going to different people asking for money.
ஆனால் அவர் வேறு வேறு சகோதரத்திலே போய் பணத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன்.
So I went to him.
நான் அவரிடத்திலே போனேன்.
I said, see, if I hear that you're doing this again, I will announce your name from the pulpit.
இது போல நீங்க செய்கிறதை இன்னும் ஒரு முறை நான் கேள்விப்பட்டால் மேடையிலிருந்தே உங்களுடைய பெயரை நான் அறிவித்து விடுவேன்.
Warn everybody about you.
எல்லாரும் உங்களை பற்றி அறிந்து கொள்ள முடியாது செய்து விடுவேன்.
So he went away from the church.
சபை விட்டு போய் விட்டார்.
He only wanted money.
அவருக்கு தேவையானதெல்லாம் பணம் தான்.
He had no fear of God.
தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை அவருக்கு.
So I tell people,
அவ நான் ஜனங்களுக்கு சொல்கிறேன்,
when you come to the church,
சபைக்கு நீங்கள் வந்தால்,
the best is that you fear God.
மேன்மையானது நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும்.
Second best is you fear me.
இரண்டாவது மேன்மையானது எனக்காவது பயப்படுங்கள்.
If you don't fear God, then you must fear me. That's all.
தேவனுக்கு பயப்படவில்லை என்று சொல்ல எனக்கு பயப்படுகிற பயமாவது இருக்க வேண்டும்.
If you fear God, you don't have to fear me.
தேவனுக்கு பயப்பட்டால் எனக்கு பயப்பட தேவையில்லை.
That is like little children.
பிள்ளைகளை போலத்தான்.
It's no use telling your 3-year-old fear God.
3 வயசு பையனை பார்த்து கடவுளுக்கு பயப்பட என்று சொன்னால் அதிலே பிரயோஜனம் இல்லை.
To tell him you don't know about God, you better fear me, the daddy.
உனக்கு தேவனை பற்றி தெரியாது, என்னை அப்பா அம்மாவுக்காவது நீ பயப்பட என்று சொல்ல வேண்டும்.
One day you'll grow up, you'll learn to fear God.
ஒரு நாளிலே அவன் வளர்ந்து தேவனுக்கு பயப்படுவான்.
Till then you fear me, that's enough.
அது வரைக்கும் எனக்கு பயப்படாது போதும்.
That is how all of you fathers have brought up your children.
இப்படி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெற்றோரும் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீர்கள்.
The same way in the church also there are some 3-year-old spiritual babies who don't have any fear of God.
அதே போல சபையிலேயே 3 வயது ஆவிக்குரிய குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவ பயமே தெரியவில்லை.
Then they must fear the elder brother, that's all.
அப்படி இல்ல அப்படி இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் மூப்பருக்காவது பயப்பட வேண்டும்.
That is love with wisdom.
இதுதான் விவேகமுள்ள அன்பு.
So I want to be ready for the coming of the Lord.
அவர் நான் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன்.
I want to be faithful to do my part in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே என்னுடைய பங்கை நிறைவேற்ற உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும்.
You must also be faithful with your ministry.
நீங்களும் உங்களுடைய ஊழியத்தில் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும்.
And when you are young,
வாலிபனாக இருக்கும் பொழுது,
and in a situation you have lot of love but you don't have wisdom.
நிறைய அன்பு இருக்கிறது ஆனால் ஞானம் இல்லை.
What should you do?
என்ன செய்ய வேண்டும்?
Go to somebody who has wisdom.
ஞானம் இருக்கிறவர்களிடத்திலே போங்கள்.
And say, brother, in this situation, what should I do?
இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யட்டும்?
There's nothing wrong in humbling yourself and saying, I don't know, please give me some wisdom.
எனக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் ஞானத்தை தாருங்கள் என்று கேட்பதில் தவறே இல்லை.
Because that man may have gone through 100 experiences like that, he has some wisdom.
அந்த மனிதர் உங்களைப் போல 100 சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து சென்று ஞானத்தை பெற்றிருந்திருப்பார்.
He can tell you about the dangers of going in a certain direction.
குறிப்பிட்ட திசையிலே போகும்போது என்னென்ன ஆபத்தலாம் வரும் என்று உங்களுக்கு சொல்லுவார்.
We must have humility in order to get wisdom.
ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தாழ்மை வேண்டும்.
The humility to go to somebody and say, brother, can you please give me some advice?
ஒரு சகோதரனிடத்திலே போய் தாழ்மையாய் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்க வேண்டும்.
Brother, I am having this problem with my father-in-law or mother-in-law.
என்னுடைய மாமனாரோடு என்னுடைய மாமியாரோடு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது.
This type of brother is sitting in our church and creating a problem.
இந்த குறிப்பிட்ட சகோதரங்கள் சபையில உட்கார்ந்து கொண்டு பிரச்சனையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்.
What to do?
என்ன செய்வது?
There was one case.
ஒரு காரியம் அப்படி இருந்தது.
In another church.
வேறொரு சபையிலே.
Where one man, troublesome person came to the church.
ஒரு பிரச்சனை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆள் சபைக்கு வந்துட்டார்.
So the elders said, see, why don't you go to some other church? We don't want you to come here and cause trouble.
மூப்பர் அங்கே அந்த சகோதரனை பார்த்து, நீங்கள் ஏன் வேறு சபைக்கு போக கூடாது, ஏன் இங்க இருந்தே பிரச்சனை உண்டாக்குறீர்கள் என்று சொன்னார்.
No, he says, I'm going to come here.
இல்ல நான் இங்க தான் வருவேன் என்று சொன்னார்.
And I'm going to get up in the meeting and I'm going to speak.
நான் கூட்டத்தில் எழுந்து பேச போகிறேன் என்று சொன்னார்.
So that elder asked me, what shall I do?
அந்த மூப்பர் என்னை பார்த்து, இது போல சூழ்நிலை இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்.
I said, what will you do if some non-Christian Hindu people or Muslims or some come and create problem in your church?
ஒரு கிறிஸ்தவர் இல்லாத ஒரு நபர், முஸ்லீமோ இந்துவோ யாராவது உங்கள் சபைக்குள்ளே வந்து பிரச்சனை உண்டாக்கினால் என்ன செய்வீர்கள்?
We have to go to the police. What else?
போலீஸ்க்கு தான் நான் போக வேண்டும்.
So go and report this man to the police just because he calls himself a Christian.
இந்த ஆளு கிறிஸ்தவன் சொல்றதனால நீ ஏன் உட்றீங்க? நீங்களும் போலீஸ்க்கு போங்க.
He is a troublemaker.
அவர் பிரச்சனை உண்டாக்குறவர்.
I am not afraid of that.
நான் அதற்கு பயப்படுவதில்லை.
If somebody steals your scooter, there is nothing wrong in reporting to the police.
யாராவது உங்களுடைய ஸ்கூட்டரை திருடி விட்டால் போலீஸிலே கம்ப்ளைன்ட் கொடுப்பது தப்பல்ல.
There is nothing wrong in it.
அந்த புகார் கொடுப்பது தப்பே இல்லை.
Romans 13 says God has appointed all these authorities to preserve law and order in society.
சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தேவன் தான் இந்த ஆளுகைகளையும் அதிகாரங்களையும் வைத்திருக்கிறார் என்று ரோமர் 13 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
You read Romans 13, the policemen are servants of God, it says.
ரோமர் 13 அதிகாரத்திலே வாசித்தால் போலீஸ்காரர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று வாசிக்கிறோம்.
So I go to one of these servants of God who's a policeman and say, see, there's a problem in our church.
ஆகவே தேவ ஊழியர்களில் ஒருவனாக இந்த போலீஸ்காரத்திலே போய் சொல்கிறேன், இந்த சபையிலே பிரச்சனை இருக்கிறது.
And so that man stopped coming after that.
அதற்கு பிறகு அந்த ஆள் வருவதை நிறுத்தி விட்டார்.
They didn't do anything.
அவருக்கு ஒன்றும் செய்யவில்லை.
We just told him this is the order, you can't come here again.
இதுதான் காவல்துறை ஆணை, இனிமேல் சபைக்கு வரக்கூடாது என்று
சொன்னார். So he stopped.
அவர் போய்விட்டார்.
Problem was solved.
பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது.
Because he had no fear of God.
அவனுக்கு தேவ பயமே இல்லை.
No fear of the elders.
மூப்பர்களுக்கும் பயம் இல்லை.
Third step is you please fear the police.
மூன்றாவது படி குறைந்தபட்சம் போலீஸ்காவது நீ பயப்படு.
What to do?
என்ன செய்வது?
But in the church we don't allow people to come and just do what they like and play the fool.
சபையிலே வந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஏமாற்றலாம் என்று யாரையும் அனுமதிப்பதில்லை.
God is a God of order.
தேவன் ஒழுங்கின் தேவன்.
We don't want confusion in the church.
சபையிலே ஒரு குழப்பம் ஏற்பட நாம் விரும்பவில்லை.
So some people ask brother
Zack,
is it love to go to a police?
ஒரு போலீஸ்க்கு போய் புகார் அளிப்பது அன்பா என்று கேட்கிறார்கள்.
Yes, that is love for all the other people who are suffering because of this man.
இந்த மனிதனாலே மற்றவர்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், அவர் மீது இருக்கக்கூடிய அன்புதான் நாம் போலீஸ்க்கு போக வைக்கிறது.
We don't love just this man, we love the whole church.
அந்த ஆளை மட்டுமே நாம் நேசிப்பதில்லை, முழு சபையும் நாம் நேசிக்கிறோம்.
I don't care what people think about me. I say I want to protect the church.
மக்கள் என்ன குறித்து என்ன நினைக்கிறது குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் சபையை எப்படியாவது பாதுகாக்க விரும்புகிறேன்.
I am not living here for my reputation.
என்னுடைய நல்ல நற்பெயருக்காக நான் வாழவில்லை.
I have to answer to God one day.
ஒரு நாள் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டும்.
So I'm just giving you some examples how wisdom must guide our love.
ஆகவே நம்முடைய அன்பை விவேகம் எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கு நான் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு
சொன்னேன்.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
எங்கள் பரலோக பிதாவே,
there are so many situations in our life where we need such a lot of wisdom.
ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவோ ஞானம் தேவைப்படக்கூடிய பல சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் வருகிறது. ஆண்டவரே,
help us not to be foolish in our love.
ஆண்டவரே, எங்களுடைய அன்பிலே நாங்கள் புத்தீனமாக இருக்க விரும்பவில்லை.
We lack wisdom.
நாங்கள் அன்பிலே குறைவுள்ளவர்களாக இருக்கோம், ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம்.
So you said if anyone lacks wisdom let him ask God.
ஞானத்திலே குறைவுள்ளவன் தேவனிடத்தில் கேட்கட்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே,
he said he'll give us abundantly.
அவர் அதை நிறைவாய் சம்பூர்ணமாய் தருவார் என்று வாசிக்கிறோம்.
Help us all to have wisdom in our love.
ஆண்டவரே, எங்களுடைய அன்பிலே விவேகத்தையும் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள்.
Our flasks will be full of wise love.
ஆண்டவரே, எங்களுடைய பாத்திரமானது விவேகமுள்ள அன்பினாலே நிரந்தரக்கட்டும். ஆண்டவரே,
in Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.